தேவனாயே கர்த்தாவே, உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செய்கிறோம். உன் தேவனாயே கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பிரியமான ஆராதனை செய்து இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்த, தகப்பனே சபையாய் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா, பலன் தாருங்க. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மகிமைப்படுத்துற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, வாக்கு மாறாத தேவனே, வார்த்தையில உண்மை உள்ளவரு, எங்கள் மத்தியில நீர் எழுந்தடிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மத்தியில நீ உலாவறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடித்தான் எங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீதான் எங்கள் நாயகரப்பா இயேசுவே, நீதான் சபையின் இரட்சகர் ஐயா, நீதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. இயேசுவே கிறிஸ்துவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சிலுவையிலே அறையப்பட்ட தேவகுமாரனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போக நீங்கள் விடமாட்டீங்க. உம்முடைய ஜனங்கள் ஐயா, நீ நேசிக்கிற உம்முடைய ஜனங்கள், என் தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அடுவரே, எங்களோடு பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளை அடுப்புங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மறுரூபமாக்குங்க. உம் சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியில் செய்யப்படுவதாக. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவ ஆவியானவரே, எங்களுக்கு தொடர்ந்து கரிய செய்யுங்க. எங்களோட வாழ்க்கை பாரட்டும் தேவரே, நீ விரும்புற அளவுக்கு எங்களோட வாழ்க்கை பாரட்டும். மாற விரும்புகிறோம், வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறவங்க நல்ல பிதாவே, ஆமே. திருப்பிக் கொள்வோம், கர்த்தருடைய செய்திக்குள்ள நாம் கடந்து செல்வோம்.
Since we begin some word Gottes, not aufschlagen.
Ada kodu thirupi kolga 2 Korinthiyar 7th adhigaram.
Come with me. 2 Korinther, Kapitel 7.
Adhil oru vasarathai, mudhalavathu vasarathai naan vaasippom. 2 Korinthiyar 7th adhigaram, mudhalavathu vasarathai naan vaasikkalam.
Schlagen wir auf 2. Korinther, Kapitel 7, den ersten Vers.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினா, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம்.
So groß sind also die Zusagen, die Gott uns gemacht hat, liebe Freunde. Deshalb wollen wir uns von allem fernhalten, was uns in unseren Gedanken und in unserem Tun beschmutzt, und wollen in Ehrfurcht vor Gott ein durch und durch geheiligtes Leben führen.
சோ இந்த 7 அதிகாரத்தின் முதலாம் வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியால்.
சோ dieser Kapitel 7 beginnt folgendermaßen, weil wir nun solche Verheißungen haben.
சோ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியால் என்று இந்த வசனம் சொல்றபடியாலே, மேலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிக்கிறது பொருத்தமாக இருக்கும்.
Weil dieser erste Vers sagt, weil wir nun solche Verheißungen haben, das deutet darauf hin, dass wir noch mal einen genauen Blick auf die Verse da drüber werfen sollten, denn da muss es geschrieben sein, was für Verheißungen das sind.
So, 14. Vasaram, 6. Adhigaram, 14. Vasaram solludhu, anniya nugathile aavavisvasigaludan pinaikkapadathirupeegalaga.
So, denn Kapitel 6, Vers 14 sagt, zieht nicht an am fremden Joch mit den Ungläubigen, denn das, was hat die Gerechtigkeit mit dem Ungerechtigkeit zu schaffen?
அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளோடு இணைக்கப்படாமல் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக.
Das zieht nicht am fremden Joch mit dem Ungläubigen.
So, ஒரு அவவிசுவாசி, ஒரு விசுவாசி ஒரு அவவிசுவாசியை திருமணம் பண்ணக்கூடாது என்று முதலே ஏற்கனவே இந்த வசனத்தின் ஆராதனத்தில் ஆதாரத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
Ich habe schon mal gesagt nach der Bibel, nach der Wahrheit, dass ein gläubiger Christ sollte keinen Ungläubigen heiraten.
So adakku keela sollapadukka deedikkum adidikkum sambandham edhu.
Da drunter steht, was hat die Gerechtigkeit mit der Ungerechtigkeit zu schaffen?
So rachikkappatta devude pillagal neediyin pillagalaga irukkirargal.
So wir die bekehrten Christen, wir sind Kinder der Gerechtigkeit.
So avavisvasigal aneediyin pillagalaga irukkirargal.
So die Ungläubigen sind die Kinder der Ungerechtigkeit.
Aagave avagalodu naam serndu vaala mudiyadhu.
So daher können wir nicht mit denen zusammenleben.
Adu maathramalla adakku keela sollapadukku olikkum irulukkum akkiyam edhu.
Und noch weiter drunter steht geschrieben, was hat das Licht mit der Dunkelheit zu tun?
So,
wir sind die Kinder des Lichts.
So,
und die Ungläubigen sind die Kinder der Dunkelheit. Daher können Kinder des Lichts und Kinder der Dunkelheit nicht zusammenleben. Und jetzt kommen wir eine Sache in Erinnerung, und zwar, was Gott am Anfang erschaffen hat. Wir lesen ja ganz am Anfang in der Bibel, dass Gott am Anfang die Erde und Himmel schuf.
In
der Tiefe lag Dunkelheit. Und am ersten Tag, das erste, was Gott tat, war, er hat trennte die Dunkelheit vom Licht. Also der trennte die Dunkelheit vom Licht. Das heißt, eine Trennung.
So, Licht und Dunkelheit
kann nicht gleichzeitig existieren, es darf nicht existieren. So, Dunkelheit steht für die Sünde. Und das Licht steht für die Heiligkeit. So, Dunkelheit steht für den Teufel. Und das Licht steht für Gott. Und wir sind Kinder von Gott. Und die Ungläubigen sind die Kinder des Teufels.
Und daher
können wir mit denen keine Bindungen eingehen. Daher warnt uns dieser Vers.
கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது
பதினைந்தாம் வசனம் In Vers 15 steht folgendes geschrieben.
So, aber Visuvasigalude Visuvasikku pange edu.
Ja, was hat der gläubige Christ mit dem Ungläubigen
so,
zu tun?
So, aber Visuvasigalude Visuvasikku pange edu.
Was hat der Christ, oder was haben die, so, was haben die für eine Gemeinsamkeit?
So, akkiyam edu.
So, wo haben die eine Gemeinschaft?
So, naam devude pillagal allava.
Wir sind doch Kinder Gottes.
Naam pirindu vaala devanaale pirindedukkappattavargal.
So, wir wurden getrennt von der Welt, von Gott.
Naam devanodu vaala jeevanulla devanodu vaala alaikkappattu abhishekam pannappattavargal.
So, wir sind gesalbt worden, Gott salbte uns, hat uns getrennt von der Dunkelheit, damit wir mit ihm leben können.
So,
der Heilige Geist lebt in uns. Damit wir die Zeugen Jesus werden und damit auch damit wir auch nach der Wahrheit leben können, so, ist der Heilige Geist in uns.
Vers
16 sagt, was hat der Tempel Gottes gemein mit den Götzen? Denn Gott sagt, ich werde unter ihnen weilen und sie werden mein Volk sein.
So,
aber unter den Ungläubigen wird er nicht weilen.
So,
nur unter seinen Kindern wird er weilen.
See the word, take the word in your heart to walk with Christ. Satya the Arabical Satya Bungalai, Vidilak. And I govern Eagle, the Vasaran Sulu the Telibahe, Ningal Abagan Adivan to Purapadu Boy, Asutta Mara the Toda the Ringel.
So Kapitel
Katar Solagara.
Kapitel 6, Vers 17 sagt, darum geht aus von ihnen und sondert euch ab, spricht der Herr, und rührt nichts Unreines an.
So, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு
குமாரர்களாயிருப்பேன்.
So, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் ஜனங்களாக இருக்கிறோம்.
தேவன்
நம்மத்தில் உலாவுகிறவராக இருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால்.
Und weil nun diese Verheißungen
gegeben
sind, sagt Kapitel 7, Vers 1,
Mamishatilum Aviilum Undane Illa Asusiyum Ninka.
So lasst uns von aller Befleckung des Fleisches und des Geistes
Ungalai Suttigarittu Kondu
uns reinigen.
Parishuddha Vaakkudhai Deiva Payathodu. Can I cover it here? If you can, please underline that word.
Unterstreicht
die Worte. Parishuddha Vaakkudhai.
Das heißt, um die Heiligung.
Deiva Payathodu. Can I cover it here? Pure perfection. பூரணப்படுத்த கடவாள். எதை? பரிசுத்தமாக்குதலை. அட, பரிசுத்த தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணம் பூரணப்படுத்தக்கணும். நாம் பூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணத்துல பூரணம் பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் பரிபூர்ணப்பட வருஷத்துக்கு வருஷம் நாளுக்கு நாள் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். இது ஆவிக்குரிய வாழ்வு.
So lasst uns von aller Befleckung des Fleisches und des Geistes uns reinigen und die Heiligung vollenden in der Furcht Gottes. Das heißt, die Heiligung, die sollen wir vollenden. Das führt einer zu einer Vollendung. Das heißt, wir sind in einem Prozess, das fortlaufend durchgeführt wird. Und in der Heiligung müssen wir die Vollkommenheit erreichen.
Parishuddha Magudalai, nalla kavalai kolluge, please, take the weight in your heart. Devoda vasanam, namukkula praviske. Enna vedha solludhu? தெய்வ பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம்.
So die Vollendung der Heiligkeit sollen wir mit dem Wort Gottes zur Vollkommenheit führen.
அப்படி ஒரு காரியம் புரியுது, என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படுற பயமே பரிசுத்தத்துக்கு ஆதாரம் அல்லது அடிப்படை என்று சத்தியத்தின்படி சொல்றோம்.
So eins ist klar, denn die Furcht oder die Ehrfurcht Gottes ist die Basis für die Vollendung der Heiligkeit.
See, பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு
பூரணப்படுத்தப்படும்.
பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயம்.
So die Basis für ein heiliges Leben ist die Furcht Gottes.
எவர்கள் தேவனுக்கு பயப்படுறார்களோ அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள்.
Wer ehrfurcht vor Gott hat, die würden nicht sündigen.
எவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயப்படுறார்கள்.
Und wer nicht sündigt, der hat ehrfurcht vor Gott.
I say it again, please keep it in your mind deeply, dear. தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள்.
So diejenigen, die ehrfurcht vor Gott haben, die würden nicht sündigen.
So பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள்.
Diejenigen, die sündigen, die werden keine Furcht vor Gott haben.
பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயமே.
So die Basis für die Vollendung der Heiligkeit ist die Furcht Gottes.
ஆகவேதான் தேவ பயத்தோடு பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த கடவோம்.
Deswegen sollen wir die Heiligkeit vollenden mit der Furcht Gottes.
நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து பரிசுத்த வாழ்விலே நாம் படிப்படியாய் படிப்படியாய் படிப்படியாய்
முன்னேறிக்கொண்டிருக்கிறோம்.
பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்தும் அளவுக்கு நாம முன்னேறணும்.
So wie lange sollen wir fortschreiten, bis wir diese Vollendung, diese Vollkommenheit der Heiligung erreichen?
So பரிபூர்ணமான பரிசுத்தத்தை நாம் எங்கே பார்க்க முடியும், யாரிடத்தில் பார்க்க முடியும்?
Bei wem können wir diese vollkommene Heiligung entdecken?
சந்தேகம் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மானிட வாழ்வு, மனித வாழ்வு, ஆண்டவர் இயேசுவே நமக்கு பரிபூர்ணத்தின் ஆதாரமும் வடிவமும் சின்னமும் சிகரமும் என்று சொல்லுங்க.
Keine Frage, denn das irdische Leben von Jesus Christus zeigt uns diese Vollkommenheit in der Heiligung.
பாவமற்ற வாழ்வு, பழுதற்ற வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரே ஒரு நபர் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்
தான். Ein Mensch gibt, der ohne Sünde gelebt hat, ohne Falschheit und in der vollkommenen Heiligung, dann war es Jesus Christus.
ஆகவே தான் ஜோவான் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பரிபூரணத்தினால், listen to me, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம்.
Es steht in Johannes geschrieben, 1. Johannes, durch seine Vollkommenheit erlangen wir die Gnade über Gnade.
என்ன பரிபூரணம்? ஏ அவருடைய பரிபூர்ணம், இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணம் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்வு பழுதற்ற வாழ்வப்பா, பாவம் இல்லாத வாழ்வு. உங்களிடத்தில் எந்தத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்ட ஒரே ஒரு நபர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். தண்ணிகள் இல்லாதவர் என்ற ஒரு தலைப்பில் இயேசு குறித்து ஒரு தடவை கவனிங்க, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சவால் விட்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாம் கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்வு பழுதற்ற வாழ்வு, அது பரிசுத்த வாழ்வு. அவருடைய பரிபூரணத்தினால், அவர் வாழ்ந்த வாழ்வு, அவருடைய பரிபூரண வாழ்வினால் நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம். அந்த கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை.
Das ist diese Vollkommenheit. Das ist natürlich selbstverständlich diese Vollkommenheit. Ein fehlerloses Leben, ein Leben ohne Sünde, das Jesus führte. Denn Jesus hat auch hat gechallenged andere Leute, was könnt ihr mir hier nachweisen? Was könnt ihr, welche Fehler, welche Sünde könnt ihr mir hier nachweisen? Gar nichts. Niemand hatte was zu sagen. So. Aber Jesus hatte diese Vollkommenheit erreicht. Und durch diese Vollkommenheit haben wir die Gnade erreicht.
இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது எங்க தொடர்றது எங்க போறதுன்னு தெரியல. ஆனாலும் முடிந்த அளவுக்கு நான் முயற்சிக்கிறேன். அதாவது இங்க நான் வாசித்தவரை சொல்றது பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள்.
So, Kapitel 7, Vers 1 sagt am Ende, also mit der Furcht Gottes sollen wir die Heiligkeit vollenden oder die Vollkommenheit erreichen.
இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவ பயமும் பரிசுத்தமும் அல்லது பரிசுத்தமும் தேவ பயமுமாகும்.
So, der Titel dieser Predigt heute lautet Heiligkeit und Furcht Gottes.
So, da முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவனுக்கு பயப்படுறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள்.
Ich habe schon vorher gesagt, diejenigen, die Ehrfurcht vor Gott haben, die würden nicht sündigen.
பரிசுத்த வாழ்வுக்கு அடிப்படை தேவனுக்கு பயப்படுற பயமாகும்.
Basis für ein heiliges Leben ist die Furcht Gottes.
So, பழையற்பாட்டில் ஒரு வாலிபனை நாம் பார்க்கிறோம்.
So, im Alten Testament können wir einen Jugendlichen sehen.
வட்டசட்டமான ஒரு வாலிபன்.
Ein sehr hübscher Junge.
மிகவும் அழகான வாலிபன்.
Ein wundervoller Junge, ein hübscher Junge.
So very handsome. அழகான ஒரு டீனேஜ் வாலிபனை ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம்.
So einen gut aussehenden Jugendlichen kann man im ersten Mose sehen.
யோசேப் என்கிற ஒரு வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம்.
Wir sehen einen Jugendlichen namens Josef.
போத்திபாரின் வீட்டிலே அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படி? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி?
So als er im Haus Potiphars war und die Situation so schön geschmückt war und er konnte sündigen, ohne dass irgendjemand was davon bemerkt hätte. Aber was sagte Josef, wie kann ich solch eine Sünde gegen Gott tun?
இந்த வார்த்தை அவன் சொல்றதுக்கு அடிப்படை என்ன தெரியுமோ? அவனுக்குள்ள இருந்த தேவ பயம். நான் என்ன செய்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் என்னை பார்க்கிறது. மறைவான இடங்களில் அந்தரங்கத்தில் அலங்கோலங்களை நான் அரங்கேற்றின என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. தேவன் என்னை காண்கிறார் என்கின்ற ஒரு தேவ பயம் அவனுக்குள்ள இருந்தபடியா அவன் சொல்ற தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது எப்படி? அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை நாம் மறைக்கவோ முடியாது.
Wie kam es dazu, dass Josef so einen Satz sagte? Wie? Denn er hatte die Furcht Gottes in sich. Er wusste ganz genau, egal was ich tue, egal ob ich heimlich oder öffentlich mache, es gibt einen Gott, er sieht auf mich und vor ihm ist nichts verborgen. Und deswegen hat er auch gesagt, wie sollte ich denn nun solch ein großes Übel gegen Gott tun? Ein Jugendlicher,
so handsome boy,
ein gut aussehender.
வேதம் வல்லுநர்கள் சொல்றார்கள், அவட 10 கன்னிகடத்துல கரட்டையும் கத்தியையும் கொடுத்து அவன் பக்கத்துல விட்டா கைய வெட்டி கொள்வாங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப அழகானவர் என்று வேதம் வல்லுநர்கள் சொல்றார்கள்.
Die Bibel forscher sagen wohl, dass er wirklich ein sehr gut aussehender junger Mann war.
அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் பாவம் செய்யப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் அவனுக்குள்ள இருந்த தேவ பயம் தான்.
Trotz bei solch einer Gelegenheit hat er nicht die Gelegenheit ergriffen und gesagt, ich sündige jetzt. Nein, er hat gesagt, nein, ich werde es nicht tun.
வாலிப பிள்ளைகள் பாவத்துக்கு விரோதமாக போராட கற்றுக்கொள்ள வேண்டும்.
Denn Jugendliche sollten lernen, gegen die Sünde zu kämpfen.
வாலிப பிள்ளைகள் பாவ சூழ்நிலைகளை விட்டு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும்.
Jugendliche sollten lernen, vor Situationen, die in Sünde führen können, wegzulaufen.
தேவன் என்னை காண்கிறார். யார் என்னை காண விட்டாலும் கர்த்தர் என்னை காண்கிறார் என்கின்ற தேவ பயம் நம்ம சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆழமாக இருக்கணும்.
Egal wer mich sieht, aber es gibt einen Gott, der mich sieht. Dieses Wissen sollte jedes Kind in dieser Gemeinde oder jeder Jugendliche in dieser Gemeinde haben.
நான் வாழுகிற உலகம் பாவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது.
Die Welt, in der wir leben, ist eine sündenvolle Welt.
பாவம் என்று சொன்னால் பரிகாசம் பண்ணுகிற காலம் வந்தாயிட்டது.
Denn es ist eine Welt, wo nur gespottet wird.
Those are the last days, indha naatkal kadaisi naatkal endru naan solugiren.
Das sind die letzten Tage, die Zeiten, also Endzeit.
Andalavukku sodam kumara endalavukku endru nilaikkira alavukku indhu ulagathila paavam perugi poi kidagirathu.
Die Sünde ist so groß geworden wie zu der Zeit Sodom und Gomorra.
So indha kaalagattathile vaalivu pillaigal devarude vaalivu pillaigal jaagrathiyaga kavanamaga irukkavendum endru naan echchirikka varumbugiren.
So gerade in dieser solcher Schreckenszeit, in dieser Zeit voller Sünde, möchte ich euch warnen, euch Jugendliche warnen, dass ihr vorsichtig seid. So, Jugendliche sollten gegen die Sünde kämpfen. Ihr dürft euch nicht vor der Sünde beugen. Ihr müsst dieser Sünde entgegenkämpfen. Letzten Freitag in der Bibelstunde, dieser Junge hat das Wort Gottes gepredigt. So, Josef hat, dieser junge Mann hat gepredigt, dass Josef jede Situation hatte zu sündigen, aber Josef sagte, ich darf nicht sündigen. So, in Gott war mein Herz voller Freude.
Man es akzeptieren, denn da war ich sehr glücklich. Denn in der Gemeinde ist die Sünde groß geworden. Die Menschen, die waren, So, Moses und die anderen, die haben geweint auf einer Seite. So, als sie noch anwesend waren, nahm einer in Israelit, eine Midianiterin, um Sünde zu tun. Alle haben zugeschaut, aber einer konnte nicht still sitzen. Phinehas, der Jugendliche, der konnte nicht still sitzen. Er konnte diese Sünde nicht ansehen. Er war so eifrig in Gott. Er war so eifrig in der Heiligung. Er stand aus dieser Gemeinde heraus, nahm das Speer. Er ging in das Zelt. Beide hat er erstochen. Er hat die Sünde erstochen. Gott hat gesagt, Gott hat zu Phinehas gesagt, für 4 Generationen gebe ich dir diese Gabe der Priester, diese Priesterschaft. Wir brauchen Jugendliche wie Phinehas, die gegen Sünde ankämpfen. Wir brauchen Jugendliche, die die Sünde herausfordern.
Wir
brauchen Jugendliche, die nicht der Sünde beugen, sondern die gegen die Sünde ankämpfen. Und das müssen wir den Jugendlichen beibringen. Wir müssen das denen beibringen. Lauf weg von solchen Situationen. Die Augen Gottes schauen auf dich. Du bist getrennt von der Welt. Daher übergib deinen Leib Gott. Lerne mit der Furcht Gottes zu leben. So, das müssen wir den Kindern beibringen.
So,
dass wir Eltern müssen für unsere Kinder beten. Wie viele Eltern beten denn von uns hier für unsere Kinder? Wir beten für unsere Bildung unserer Kinder. Ist nicht falsch, aber wie viele Eltern beten, dass unsere Kinder vor der Sünde weglaufen?
You parents,
ihr Eltern,
achtet
genau. Macht keinen Fehler vor Gott.
Das
ist die Zeit, wo ihr auf Knien gehen müsst, ihr Eltern, und für eure Kinder beten müsst, dass die Kinder gegen die Sünde ankämpfen und weglaufen vor Sünde. Es bringt nichts, wenn wir nachher, wenn das Kind was Falsches getan hat,
zu weinen, denn wir müssen vorher schon weinen und beten, dass unsere Kinder gar nicht erst in diese Situation kommen.
God knows everything.
So du Mutter, du Vater, wie oft betest du für dein Kind, dass dein Kind vor der Sünde wegläuft, dass dein Kind geschützt wird vor der Sünde? Wie oft betest du? Ja.
இந்த வாலிய பிள்ளைகள் உங்களை மாதிரி நம்மள மாதிரி தாய் தகப்பன போல அவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவங்களால இயலாது. அது நமக்கு தெரியுமே. ஆனா வளர்ந்தனா அந்த பிள்ளைகளுக்காக முழங்கால் போட்டு ஏன் ஜெபிக்கிறது இல்ல?
Aber wir wissen ja, dass unsere Kinder, die Jugendlichen, nicht so lange beten können wie wir die älteren Großen. Aber warum wir Eltern, die Erwachsenen, warum beten wir denn nicht so lange für unsere Kinder, damit sie vor der Sünde geschützt sind?
சொல்ற கேளுங்க, நீங்க என்ன கோபிச்சாலும் பரவாயில்ல. But I speak the truth. I know what I pray. உங்களுக்கு தெரியுமா நான் இந்த
பொதுவாக
பெற்ற நாம் என்ன இருக்கும் தெரியுமா? பிள்ளைகளுக்கு படிப்பையும் பணத்தையும் சேர்த்து வச்சு
படிப்பையும்
சேர்த்து வச்சால் போதும், அதுவே பிள்ளைகளுக்கு நாம செய்யற நன்மை நாம நினைச்சு கொள்றோம். சில
நேரத்தில் இதைத்தான்
உலகத்தில் இருக்கிறவங்க செய்யறாங்க.
Aber ich frage euch, das machen doch die Menschen, die in der Welt leben.
கடவுளை அறியாதவனும் தங்க பிள்ளைகளுக்கு பணத்தையும் படிப்பையும் சேர்த்து வைக்கிறானே, அது இதுல என்ன பெரிய வித்தியாசம்
நமக்கு? Der Gott nicht kennt, der macht doch das gleiche wie ihr. Also was ist der Unterschied?
பட் ஆவிக்குரிய பெற்றோர்கள்னா,
aber wir die geistlichen,
தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கமாக நம்முடைய முழங்கால்களை போட்டு ஜெபிக்கிறோம் இல்லையே? We don't have enough time to pray for our property, for our children. What a miserable. I think what I am saying, நான் சொல்றதை நீ உணர்ந்து கொள்வாயோ? உன் உள்ளத்துல நீ ஏற்றுக்கொள்வாயோ? நான் சொல்றது உனக்கு புரியுதோ? உனக்கு விளங்குதோ? பொண்ணும் பொருளும் போயிருவப்பா, ஆனா உனக்கு ஆண்டு தந்த பிள்ளைகளை இழந்துடக்கூடாது பாரு. ஆகவே அதற்காக நீயும் நானும் எவ்ரி பேரண்ட், ஒவ்வொரு தாயும் தகப்பனும் முழங்கால் போட்டு பெத்த பிள்ளைகளுக்காக, சபையினருக்கு, மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது கடமை, கடமை.
Denn warum beten wir dann unsere Eltern, die Geistlichen, die doch in Gott leben, warum beten wir dann nicht für unsere Kinder, damit die geschützt sind? Denn ich sage euch, das ist unsere Verantwortung, unsere Verpflichtung.
அங்க போகாது, இங்க போகாது, இப்படி சொல்ல எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நாம சொல்றது அந்த பிள்ளைகள் கேட்டு, புத்திமதியை கேட்டு நடக்கணுமே கட்டாவே. இந்த பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கடு. தேவனை நம்பி நாம ஜெபிக்காம நம்ம மாமிசத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்க பாக்குறோம் பாருங்க. தேவன் எங்கே? அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே என்று மல்லிகாவில் வாசிக்கிறோம் இல்லையா?
Denn euer Gewissen, ihr wisst, wie oft ihr für eure Kinder betet. Wir wissen alle, unsere Kinder zurechtzuweisen. Tu das, tu dies nicht. Aber wie oft haben wir für unsere Kinder gebetet? Denn Gott hat uns erschaffen, damit wir eine geistliche Generation zur Welt bringen, eine geistliche Generation hier erziehen.
Das sollte der Teil wissen, gerne gemacht.
Ihr liebt doch eure Kinder.
Jeder
Elternpaar liebt ihren Kinder.
இந்த உலகம் இந்த பிள்ளைகளை கெடுத்து போறதுக்கு நம்மட உள்ளங்கிடம் கொடுக்குமோ? சத்துரு இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு நம்மட உள்ளங்கிடம் கொடுக்கணுமோ? வாட் வி கேன் டு? நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம பிள்ளைகளுக்காக துடித்தல ஊக்கமாக செபிக்கிறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம்.
Was können wir tun, unsere Kinder davor zu bewahren, dass der Teufel sie nicht in dieser Welt voller Sünde sie verlockt, in Verführung führt? Aber was können wir tun? Wir können für unsere Kinder beten.
உலகத்தை கடக்கிற ஒரு தேவனுடைய வருஷம் யோன் வெஸ்லி.
Ein Mann, der die ganze Welt erschüttert hatte, ein John Wesley. Er hat die Methodistengemeinde gegründet, er war einer der Gründer. Also seine Mutter hatte 17 Kinder, also er war einer unter denen. So, ich habe ihre Historie gelesen und dann war ich komplett weg, hin und weg.
17 Pullegale pettedutha amma thinam oru mani neram பிள்ளைகளுக்காக கதவடைச்சு ஜபிக்க அவங்க மறக்கல.
Diese Mutter hatte 17 Kinder, aber jeden Tag hat sie nicht vergessen, eine Stunde in ihrem Zimmer zu beten für ihre Kinder.
இதனால அவங்க பிள்ளைகளில அநேக பிள்ளைகள் தேவ ஊழியர்களாக பெறப்பட்டாங்க.
Und dadurch sind viele ihrer Kinder diesen Diener Gottes geworden.
ஜபிக்கிற பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள்.
So, die Eltern, ihr müsst Vorbilder sein, denn ihr müsst für eure Kinder beten.
So, deva payamum parisuttabum tapparga pavaram.
So, die Ehrfurcht Gottes und Heiligung.
So, parisutta valvu devan virumbugira valvagum.
Ein heiliges Leben ist ein Leben, was Gott gefällt, was er gerne sehen möchte von uns.
Yen nam parisuttamai vaala vendum?
Warum müssen wir heilig leben?
Direct answer, nammude devan parisuttaraga irukkirabadiyal நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும்.
Eine direkte Antwort auf diese Frage ist, weil unser Gott heilig ist, müssen wir auch heilig leben.
லேவியர் ராகபத்தில் பல வசனங்களில் ஆண்டவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்.
In Leviticus, also in 4. Mose, sagte Gott viele Sachen, aber eins von ihnen war, ich bin der heilige Gott, deswegen sollt ihr auch heilig sein.
So, நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர்.
So, den Gott, den wir anbeten, er ist heilig.
1. பேதுரு 3. அதிகாரம் 15. வசனம் செக்
1 Petrus 3:15.
கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்.
மேல்பதிய பாத்திரம் வாசிக்கமா, கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். படிக்க மாட்டோம்.
Ehrt vielmehr Christus, den Herrn, indem ihr ihm vom ganzen Herzen vertraut.
So, dann kommen wir. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள்.
So heiligt aber den Herrn Christus in eurem Herzen.
யாருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது?
Wem ist diese Worte geschrieben?
தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
Die Kinder Gottes.
தேவனை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம்
பண்ணணும்.
மத்தேயு 6:9 ஆண்டவர் இயேசு இப்படியாய் சொன்னார். தெரியும், கர்த்தர் கற்பித்த ஜெபம்
உங்களுக்கு தெரியும்.
ஆண்டவரே சொன்னார், பரலோகத்திற்கு பிதாவே,
உம்முடைய
நாமம் பரிசுத்தப்படுவோம். அந்த பிரேயரை 7 பிரிவாக பிரிக்கலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்துல 7 பிரிவுகளை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கு.
Dieses Gebet, was Jesus uns beigebracht hatte, kann man in 7 Teile unterteilen.
அதில் ஜெபத்துல ஆண்டவர் கொடுத்த முக்கிய 3 குறிப்புகளும் பரந்து கிடந்தவைகளாக இருக்கு.
So diese ersten 3 Sachen, die Jesus dabei bringt, das sind die Vorzüge oder die Präferenzen, was dem Himmel gegenüber gerichtet ist. Das heißt, was der Himmel braucht.
பிற்பாடு வருகிற 3 குறிப்பும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு ஒத்திருக்கிறது.
Danach die 3 darüber über unser alltägliches Leben.
So கடைசி குறிப்பாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையது என்று சொல்லி இயேசு ஜெபமண கட்டி கொடுத்து
முடிச்சார். Amen. Sagt er Kraft und Herrlichkeit mag sei dir.
அவருடைய ஜெபத்தில் அவர் முதல் பிரையாரிட்டி எதற்கு கொடுத்தார் என்றா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
So in seinem Gebet hat er die erste Wichtigkeit gegeben, dass der Name Gottes geheiligt werde.
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும்.
Der Herr Jesus Christus muss geheiligt werden in unserem Herzen.
கர்த்தருடைய நாமம் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தப்பட வேண்டும்.
Der Name des Herrn muss in unserem Herzen geheiligt werden.
So முதலாவது பரிசுத்தம் என்று சொன்னால் இருதயத்திலே பரிசுத்தம்.
So Heiligung, was bedeutet das Nummer 1? Im Herzen die Heiligkeit.
Just number 1, இருதயத்திலே ஏழு காரியங்களை சொல்ல போறேன். செக் செக் செக்னு போவேன். இருதயத்திலே பரிசுத்தம்.
So Nummer 1, Heiligkeit im Herzen.
So மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனத்திலே இயேசு இப்படி சொன்னார்.
Matthäus
5:8.
Matthäus 5 Vers 8 sagt Jesus folgendes:
இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
Selig sind die des Herzens rein. Reines Herzen sind, denn sie werden Gott sehen. Lass nicht zu, dass euer Gedanke hier ausschweift. Lasst keinen Platz für den Teufel, dass er eure Gedanken für Ausschweifungen bringt. Das ist die Zeit, wo ihr das Wort Gottes anhören müsst. Das ist die Zeit, wo Gott mit uns
redet.
So die Kinder Gottes müssen dem Wort Gottes Gehör schenken.
So
Nummer
1,
Heiligkeit im Herzen.
Jesu Christus சொல்லும்போது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
Jesus sagte in Matthäus 5, Vers 8, selig sind die, die des reines Herzens sind, denn sie werden Gott sehen.
So Petrus எழுதுறாரு, கர்த்தராகிய தேவனை கூட இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள்.
Petrus sagt, heilig den Herrn Jesus Christus in unserem Herzen.
So in number 1, முதலாவது நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டும்.
Nummer 1, in unserem Leben, wir müssen den Herrn Jesus Christus in unserem Herzen heiligen.
எப்படி நாம் கர்த்தரை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணிறது?
Wie kann ich meinen Herrn im Herzen heiligen?
நம்முடைய இருதயம் தான் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. எரேமியா
Die Bibel sagt ja, unser Herz ist total böse und abtrünnig.
இதுக்குள்ள இருந்துதான் அனைத்து அசுத்தங்களும் புறப்படுகிறது.
All Unzucht und Böse kommt aus dem Herzen raus.
நன்மையும் இங்கிருந்துதான் வெளிப்படுகிறது, தீமையும் இங்கிருந்துதான் புறப்படுகிறது.
Sowohl das Gute als auch das Böse kommt aus dem Herzen.
ஆகவே நம்முடைய இருதயத்தை நாம சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும்.
Daher ist es notwendig, dass wir unsere Herzen reinhalten.
கடந்த போற வாரம் நடந்த ஆராதல பாஸ்தாசன் பேசின செய்தியில இந்த இருதயத்தின் சிந்தனைகளை குறித்து தெளிவாக பேசியது நாம்
கேட்டிருக்கிறோம்.
உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய இருதயமும் கேடுள்ளதாக இருந்தது. ஆனா ஒரே ஒரு மனுஷன் நோவாட இருதயம் மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக இருந்தது.
Alle Menschen auf dieser Erde waren abtrünnig und böse im Herzen, aber ein einziger fand Gnade und sein Herz war rein, und das war Noah.
ஏனா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் ஒவ்வொரு நாளும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு ஜனங்களை உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார் என்று
எழுதப்பட்டிருக்கு.
ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததென்று கர்த்தர்
Gott hatte gesehen, dass die Gedanken der Menschen total boshaft und böse waren, abtrünnig.
ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு ஜனங்களை உண்டாதுறதுக்காக மனஸ்தாபப்பட்டார்.
So Gott sah, dass diese Menschen total böse waren, ihre Gedanken böse waren, und es reute ihn, dass er sie
erschaffen hatte.
Ich habe es gelesen und dann habe ich nachgedacht.
ஆண்டவர் தான் ஜனங்களை உண்டாக்கினார்.
Gott hat den Menschen erschaffen.
நீங்கள் பலகி பெருகி உலகத்தை நிரப்புங்கன்னு சொன்னார்.
Du sollst dich fortpflanzen und die Erde
erfüllen. அதே ஜனங்களை பார்த்து கர்த்தரே மனஸ்தாபப்படுறாரேண்டா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
Über diesen selben Menschen ist er traurig und er bereut es, dass er ihn erschaffen hat. Also
நான் விளங்க பண்ண விரும்புகிறேன்.
Ich möchte euch das anders erklären.
நீங்க பெத்த பிள்ளைகளை நினைச்சு கொள்ளுங்க.
Denk mal an eure Kinder.
அன்பாக பெற்று நேசித்து வளர்த்த பிள்ளைகளை
நினைச்சுக்கொள்ளுங்க.
அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு விகற்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து
மனஸ்தாபப்படுகிறீர்கள்.
எங்க ஊர் பகுதியில் சொல்லுவாங்க, அரே மன்னிச்சுக்கணும். ஏய், உன்னை பெத்த சாபம் ஒரு அம்பியும் குழம்பியும் பெத்து போட்டுதான் சீதம் முளகாயாவது அரைக்கலாம அப்படின்னு சொல்லுவாங்க. கிட ஒரு பகுதியில்
Dass das Kind nutzlos ist, wenn er etwas Böses tut.
So, அதாவது நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்பாக தவறாக தப்பாக நடக்கும் பொழுது நாம நம்முடைய பிள்ளைகளை குறித்து மனஸ்தாபப்படுகிறோம்.
Wenn unsere Kinder auf falschen Wegen gehen oder Böses tun, dann sind wir traurig über unsere Kinder.
அதுபோல தேவன் தான் உண்டாக்கின பிள்ளைகளுடைய நடக்கையினாலே மனஸ்தாபப்பட்டார் எழுதப்பட்டது.
Und genau in derselben Weise war Gott traurig über die Menschen, weil sie böse Gedanken hatten.
Stand. கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் கவனிங்க.
Bleibt stehen und achtet.
நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Wir sind Kinder Gottes.
சந்தேகம் இல்லை.
Keine Frage.
Listen to me please.
Also hört mir genau zu.
நம்மை குறித்து என்னை குறித்து உன்னை குறித்து தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா அல்லது சந்தோஷப்படுகிறாரா?
So was denkt Gott über mich? Bereut er, also fühlt er Reue gegenüber mich, oder ist er froh, glücklich?
நீதிமொழிகளை நான் வாசிக்கிறேன். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை
சந்தோஷப்படுத்துறாரா?
நீயும் நானும் வாழ்கிற வாழ்க்கையினால் நம்ம பரம தகப்பன் சந்தோஷப்படுகிறாரா அல்லது மனஸ்தாபப்படுகிறாரா?
Durch dein Leben, mein Leben, durch das Leben, das wir hier führen, erfreut das meinen Vater oder ist er traurig darüber?
நம்முடைய நடக்கையினால், நம்முடைய பாவ கிரியையினால் பரம தகப்பன் நம்மை குறித்து மனஸ்தாப அல்லது நம்முடைய பரிசுத்த நடக்கையினால தேவன் மகிமைப்படுகிறாரா சந்தோஷப்படுகிறாரா? உனக்கு தெரியும், உன் தேவனது அறிவார்.
Ist Gott traurig darüber, wie wir uns hier auf dieser Erde verhalten, über unsere bösen Taten, bösen Gedanken, oder erfreut es ihm, dass wir so heilig leben für ihn? Also was? Nur du allein kennst.
ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பார்த்து மனஸ்தாபப்பட்டா ஒருவேளை அவரை சரிப்படுத்திட்டு போகல, ஆனா ஒரு மனுஷனை பார்த்து தேவனே மனஸ்தாபப்பட்டா அதுக்கு பிறகு there's no any solution. தீர்வில்லாம போயிரு. முடிவு என்ன? நான் படைத்த ஜனங்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று தேவன் தன் உள்ளத்தில் சொல்றாரு.
Wenn ein Mensch traurig über einen anderen Menschen ist, das kann man vielleicht irgendwann noch begleichen, das vielleicht wieder gerade ziehen, aber wenn Gott selbst, der dich erschaffen hat, schon traurig ist, was kann man dann noch tun? Gott sagte in diesem Buch, im 1. Mose, er will diese Menschen vernichten. So bitte behaltet das in eurem Herzen, diesen wichtigen Punkt, den ich euch jetzt aufzählen werde.
அது என்னவென்றால் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகளை குறித்து கவனமாக.
So seid vorsichtig darüber, was ihr in eurem Herzen denkt.
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டபடியால் எல்லவோ கத்த ஜனங்களை அழித்தாரு.
So Gott hat auch die Menschen vernichtet, weil ihre Gedanken ziemlich böse war.
So நம்முடைய இருதயங்களில் நாம பொல்லாத பாவங்களை சுமக்க கூடாது.
So wir dürfen nicht Sünde in unserem Herzen tragen.
மார்க் 7வது அதிகாரம் வாசிப்போம். மார்க் 7வது அதிகாரம்
Markus Kapitel
7 20-23 வரை தயவு செய்து எல்லாரும் அதை திருப்புங்க, அந்த வசனத்தை பாருங்க. நம்முடைய இருதயத்தை அதுல வச்சு நாம கொஞ்சம் பாக்குறது இல்ல. மார்க் 7வது அதிகாரம்
கபிட்டல்
7:20-23 வரை வாசிப்போம்.
20-23
படிங்க, தயவுசெய்து கொஞ்சம் பாருங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு என்னது பாருங்க. 7வது அதிகாரம் 20-23 வரைக்கும் படி.
மனுஷனுக்குள்ளே இருந்து
புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து புறப்படுறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் பாவம் பரிசுத்த குலைச்சல்.
எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிவேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்க நாடுகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
மனுஷனை தீட்டுப்படுத்தும்.
Was aus dem Menschen herauskommt, das macht ihn unrein, fuhr er fort. Denn von innen, aus dem Herzen des Menschen, kommen Gedanken, die böse sind. Unzucht, Diebstahl, Mord, Ehebruch, Habgier, Bosheit, Hinterlist, Zügellosigkeit, Missgunst, Verleumdung, Überheblichkeit und Unvernunft. All dieses Böses kommt von innen heraus und macht den Menschen in Gottes Augen unrein.
So, in the 23rd vasanathile Yesu solrar eppadi enil manushude irudhayathilirundhu pollada sindhanigal endrar.
Then in verse 21 he says, Lord, then from innen aus dem herzen der menschen kommen heraus böse gedanken.
Or manushude irudhayam eppadi pettadhu endru solli Yesu inge telivaga namakku padam pidichathai kaattakoodiyadhaga irukkirathu.
He cites uns Jesus, erklärt uns, beschreibt uns, dass das herz der menschen abtrünnig böse ist.
Manushude irudhayathilirukkira paavathai pattiyalittu aandavar Yesu முதலாவது சொன்ன காரியம் என்ன தெரியுமோ மனுஷோட இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள்.
So, Jesus hat an dieser Stelle alles aufgelistet, was aus dem Herzen kommt. Und das Erste, was an dieser Stelle sagt, ist, sind böse Gedanken.
So, பொல்லாத சிந்தனைகள் தான் நம்மை பொல்லாதவர்களாக மாற்றுது.
Böse Gedanken machen aus uns böse Menschen.
I say it again. பொல்லாதே சிந்தனைகள் தான் நம்மை பொல்லாதவர்களாக மாற்றுது.
Sag es noch mal. Böse Gedanken machen aus uns einen bösen
Menschen. அவர் நம்முடைய இதயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும்.
So daher ist es unsere Pflicht, unsere Verantwortung, unser Herz einzuhalten.
ஏனென்றால் தேவ மனுஷ பார்க்கிறபடி தான் பாரே மனுஷன் முகத்தை பார்க்கிற நானும் இதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு.
Gott sagt, ich schaue nicht wie die Menschen, ich schaue nicht auf das Gesicht, sondern ich schaue auf das Herz eines Menschen.
So நம்முடைய இதயங்களிலே பொல்லாத நினைவுகளை நாம் சுமப்போமாக இருந்தால் அது தேவனுக்கு விதமாக குற்றமும் பரிசுத்த குலைச்சலும் ஆகும்.
Sollten wir solche böse Gedanken in uns haben, in unserem Herzen tragen, dann ist das eine Sünde gegenüber Gott.
இவைகளை நாம் சிந்திக்கிறதில்லை, இவைகளை நாம் யோசிக்கிறதில்லை. எவ்வளவோ பொல்லாத நினைவுகளை நம்முடைய மனதில் சுமக்கிறோம், அவைகளை நாம் கற்பம் தருகிறோம், அவைகளை நாம் கருத்தரிகிறோம். நேரம் பொருத்தமாக வரும் பொழுது வார்த்தைகளாக செயலாக அவைகள் வெளியில வாரதை நம்முடைய மனசாட்சியை அறியக்கூடியதாக இருக்குது.
Selber, wie viele Gedanken wir in unserem Herzen tragen, wie viel Zeit wir dazu investieren, verschwenden, und diese Gedanken werden irgendwann mal Taten und zu Worte. Daher ist es notwendig, dass wir unser Herz reinhalten.
அதுபோல ஒரு மனுஷனுக்கு அவருடைய இருதயத்தின் நினைவுகள் மிக மிக முக்கியம் என்று சொல்லுவேன்.
Also achte nochmal, so wie eine Wurzel für einen Baum sehr wichtig ist, so sind auch die Gedanken in unserem Herzen für einen Menschen ziemlich wichtig.
Romerl nam vasikrom beranadu suttamaga irundal maramu suttamaga irukkum endu
vasikrom. Römer können wir lesen, wenn die Wurzel des Baums rein ist, dann ist der komplette Baum rein.
Oru manushude irudhayathin ninivugal ennangal yosanigal suttamaga irukkumaga irundal avade vaayin vaathaigal seyalgal adaithum suttamaga irukkum endu sathiyathum.
Ich sage euch nach der Wahrheit, wenn das Herz eines Menschen rein ist, dann sind auch seine Worte, seine Taten, sein ganzes Leben rein.
ரட்சிக்கப்பட்ட நம்முடைய இருதயத்தில் பாவ எண்ணங்கள் வராது குடிகொள்ளாது என்று சொல்லி நாம சொல்ல முடியாது.
Wir können nicht sagen, dass bei uns bekehrten Christen keine bösen Gedanken entstehen.
ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு கூடாத சிந்தனை பாவம் என்று தெரியும், ஆனா அதை ஜெயிக்க அதை விட என்னால முடியாமல் இருக்குது, அது எப்படி என்று நீங்க சொல்லலாம்.
Ihr könnt vielleicht sagen, ich habe böse Gedanken in meinem Herzen, aber ich kann es irgendwie nicht loslassen, ich kann es irgendwie nicht besiegen.
நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லட்டும்.
Ich möchte euch ein Beispiel nennen.
தலைக்கு மேல பறக்கிற பறவையை நாம் தடுக்க முடியாது, ஆனா அதே பறவை நம்முடைய தலையில கூடு கட்டாமல் தடுக்க நம்மால முடியும், முடியும், முடியும்.
Ein Beispiel. Wir können es nicht vermeiden, dass ein Vogel über unseren Kopf fliegt, aber wir können es vermeiden, dass er kein Nest auf unseren Kopf baut.
குறிப்பா வாடிய பிள்ளைகள் நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க.
Also ihr Jugendlichen, hört genau zu.
So, நமக்கு தலைக்கு மேல பறக்கிற பறவையை நாம தடுக்க முடியாது, ஆனா அதே பறவை நம்முடைய தலையில கூடு கட்டாமல் தடுக்க நம்மால முடியும், முடியும்.
Also ich sage es nochmal, wir können es nicht verhindern, dass ein Vogel über unserem Kopf fliegt, aber wir können verhindern, dass er ein Nest auf unseren Kopf baut.
அது போல நம்முடைய இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள், தகாத சிந்தனைகள் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனா அவைகளை நம்முடைய இதயத்தில் சுமக்கவும், அவைகள் நம்முடைய இருதயத்தில் கருவாகி உருவாகி வார்த்தைகளால செயல்களாக பார்வைகளால வெளியில பாவங்களாக வராதபடி அவைகளை பொல்லாத நினைவுகள் சிந்தனைகள் அவ்வப்போதே நாம அனுப்பிடணும். பிசாசு போடுற பொல்லாத சிந்தனைகளை நினைவுகளை அவ்வப்போது இடங்கண்டு தேவனுடைய பிள்ளைகளை நாம அப்பால போ,
இயேசுவின் நாமத்துல பொல்லாத நினைவுகள் என் இருதயத்துல வரக்கூடாது. சத்துருவேன் என் இருதயத்துல பொல்லாத நினைவுகள் போடக்கூடாது. நாம பாவத்துக்கு எது திணிக்க பழகணும் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்.
Wir können nicht behaupten oder sagen, dass ich niemals solche böse Gedanken haben werden. Nein, es werden Gedanken entstehen, aber wir müssen sie rechtzeitig erkennen, bevor dieser Gedanke in uns groß wird, er wächst und irgendwann zur Tat wird oder zu einem Wort wird. Daher müssen wir rechtzeitig das erkennen und immer wieder beten, das Wort Gottes lesen und diese Gedanken wegscheuchen.
தேவன் நம்முடைய இதயத்திலே வாசமாக இருக்கிறார்.
Gott lebt in unserem Herzen.
தேவன் வாசமாக இருக்கிற நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக வச்சிருக்கும்படி நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமையாகும்.
Das ist unsere Verantwortung, dieses Herz, da wo Gott seinen Leib, da wo Gott wohnt, reinzuhalten.
ரட்சிக்கப்பட்டவங்களுடைய இதயத்திலும் பிசாசு களைகளை விதைக்கிறதுக்கு இடம் உண்டு.
Selbst bei Kindern Gottes ist es möglich, dass der Teufel versucht, hier etwas zu sehen, böse Gedanken zu sehen.
இந்த உண்மை உணர்ந்து கொண்டு நான் ஆண்டவரிடத்தில் அடிக்கடி ஜெபிக்கணும், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்குள்ள சத்துரு கலைகளை விதையாதபடி கர்த்தாவே கிருபையாய் காத்துக்கொள்ளும் என்று நான் ஜெபிக்கிறது உண்டு ஆண்டவரே.
Deswegen bete ich auch, also halte ich in meinem Gebet, dass der Teufel nicht in dem, im Herzen unserer Kinder auch Unkraut sät.
So, ரட்சிக்கப்பட்டாலும் நமக்குள்ளே சத்துரு கூடாத தவறாத பொல்லாத சிந்தனைகளை விதைக்கிறதுக்கு இடம் உண்டு.
Es ist möglich, dass der Teufel auch böse Gedanken in unserem Herzen sät.
So, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் இப்ப காட்ட போறேன், தயவுசெய்து கொஞ்சம் கவனியுங்க.
So, ich möchte euch einen Mann Gottes zeigen.
So, Apostel 8. அதிகாரம், come with me quickly please. Kelly 8th அதிகாரம், Apostel 8th அதிகாரம.
Apostel Kapitel 8.
அதுல 18-23 வரை கொஞ்சம் சீக்கிரமா படிப்பீங்களா? 18-23 வரைக்கும் ஒரு நபரை குறித்து நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து இங்க சொல்லப்பட்டது பாருங்க. படி 18-23 வரைக்கும் சீக்கிரம் படி.
அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் அவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாக போக கடவது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகியால் நீ உன் துப்புணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாய் காண்கிறேன் என்றான்.
Simon sah, dass der Heilige Geist denen gegeben wurde, denen die Apostel die Hände auflegten, bot er Petrus und Johannes Geld an und sagte, gebt mir Anteil an dieser Kraft, damit auch bei mir jeder den Heiligen Geist bekommt, den ich die Hände auflege. Zur Hölle mit dir und deinem Geld, fuhr Petrus ihn an. Zu denken, was Gott schenkte, könne man kaufen. Nein, du hast keinen Anteil an dieser Kraft und hast kein Anrecht auf sie, denn in diesem tiefsten Inneren bist du nicht aufrichtig vor Gott. Bereue doch nicht deine Verschlagenheit und bete zum Herrn. Vielleicht findest du Vergebung für deine üblen Absichten.
So, 23. வசனத்துல பார்க்கறோம், பேதுரு அத சீமோன் என்கிற மாயவித்தைக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார்.
Petrus sagte in Vers 23 zu diesem Simon, denn ich sehe, dass du voll bitterer Galle bist und verstrickt in Ungerechtigkeit.
So, Philippus செய்த ஊழியத்தினால இவன் ரட்சிக்கப்பட்டான்.
Und dieser Mann war bekehrt, dieser Simon war bekehrt durch die Dienste von Petrus.
Simon என்கிற மனுஷன் ஒரு மாயவித்தைக்காரனாக இருந்திருக்கிறான்.
Dieser Simon, er war vorher ein Magier. Aber als Philippus das Evangelium predigte, bekehrte sich dieser Simon und er hat die Taufe des Wassers bekommen.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறவனை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறது நான் காண்கிறேன் அப்படி என்றார்.
Mann, dieser Simon war, hatte die Taufe des Wassers und zu diesem Mann sagt Petrus, denn ich sehe, dass du voll bitterer Galle bist. So, was ist hier passiert? Achtet genau.
Gut,
der Simon hat sich dem Evangelium von Philippus hingegeben und hat sich bekehren lassen. Aber Petrus sagt zudem, ich sehe, dass du voll bitterer Galle bist und und verstrickt in Ungerechtigkeit.
Aber
was ist also hier
passiert?
Was können wir bei Simon an dieser Stelle erkennen? Dieser Simon hat sich zwar getaufen lassen, aber er war nicht vollkommen für die Sünde tot. Er hat immer noch Sünde mit sich getragen. Und deswegen sagt Petrus an der Stelle, du bist voll bitterer Galle und verstrickt in Ungerechtigkeit.
It is an experience by the word of God. Deva vasanathinalum viswasathinalum undagara anubavam. Yesuvai viswasithu paavathukku manandrum purudhu rakshippu. ஆகவே அருமான தேவோட பிள்ளைகளே இந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பாவத்துக்கு அவன் பூர்ணமாக மனம் திரும்ப அறகுறையான மனம் திரும்ப இன்றைக்கும் இது நடக்குது. இன்றைக்கு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தாலும் பாவத்துக்கு பூர்ணமாக மனம் திரும்பாதபடியால இன்னும் அவங்க பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Denn es gibt auch viele Menschen heutzutage, die lassen sich taufen, aber die sind nicht vollkommen von der Sünde weg, sondern die bekehren sich nicht vor der Sünde, sondern bekehren sich nicht richtig, sondern machen nur halbe Sachen. Ihr Herz ist immer noch halbherzig dabei, die Sünde mit sich zu tragen. Es gibt auch heute solche Menschen. Aber die Bibel sagt doch, oder wer in Christus ist, der ist ein neuer Mensch. Wer in Christus lebt, der ist ein neuer Mensch. Die vollkommene Bekehrung fehlt an dieser Stelle, denn die Bibel sagt, wer ein neuer Mensch ist, der hat das Alte alles verworfen. Das heißt, all die alten Dinge, Sünde, die sind alle weg. Aber wer nur halbherzig sich bekehren lässt, der trägt diese Sünde immer noch bei sich. Das heißt, diese Erfahrung der vollkommenen Bekehrung fehlt.
Ohrwölle. உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று பேதுரு சொல்றார்.
Petrus sagt noch, es kann sein, dass bete, denn es kann sein, dass Gott dir vielleicht für deine bösen Gedanken dir Verzeihung gibt.
அவருடைய இருதயத்தில் பொல்லாத நினைவுகள் எண்ணங்கள் குடி கொண்டிருக்கு பாருங்க.
Er hat böse Gedanken in seinem Herzen. Dieser Simon, bekehrter Christ.
அவருடைய மறந்தரும் பேர் சொல்லி அவர் சொல்றார் பாருங்க.
Deswegen sagt Petrus, daher bekehre dich von deinen bösen Gedanken.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் பால்ய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக சொல்றதை கேளுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானம் படுத்திருக்கிறோம். ஏன் ஞானஸ்தானம் படுத்திருக்கிறோம்? இயேசுவை பின்பற்ற ஞானஸ்தானம் படுத்திருக்கிறோம். இயேசுவை பின்பற்ற நாம் எடுத்த தீர்மானத்தின் வெளி அடையாளமாக ஞானஸ்தானம் படுத்திருக்கிறோம். அது மாத்திரமில்ல, ஞானஸ்தானம் படிக்கும்பொழுது பாவத்துக்கு பழைய வாழ்க்கைக்கு நாம் மறிக்கிறோம். சில பேர் சரியாக மறிக்கிறோம், அறகுறையாக மறிக்கிறபடியாத்தான் இன்றைக்கும் பாவத்தில் இருக்கிறாங்க பாரு.
So deswegen Jugendlichen, wir müssen vorsichtig sein, aber aufpassen, denn wir sind Kinder Gottes, wir sind bekehrt worden, beziehungsweise die Taufe haben wir genommen, damit wir Kinder Gottes sind. Das ist ein Zeichen dafür, dass wir Jesus folgen möchten. Aber es gibt noch immer noch Menschen, die sind nur halb gestorben, das heißt halb für die Welt gestorben, halb immer noch für Jesus Christus, die laufen.
So
daher haltet euer Herz rein, denn selig sind die, des reines Herzens sind, sie werden Gott sehen.
Wir dürfen
es niemals vergessen, denn Gott schaut nicht auf die Gesichter, sondern er schaut auf unsere Herzen.
எவ்வளவு பழிவாங்கிற உணர்வுகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குது, ஆனா அப்படியே நாம திருவிருந்தில பங்கு வர்றோமே. கர்த்தருடைய பந்தி மகா பரிசுத்தமா, ஒருவேளை நாம பொய் சொல்றது இல்ல, சண்டை பிடிக்கிறது இல்ல, அல்லது விவசாயம் பண்றது இல்ல, ஆனா எவ்வளவு வெறுப்பு, மற்றவர்களை குறித்த வெறுப்பு, மற்றவர்களை குறித்த கசப்பு, மற்றவர்கள் மேல பகை, மற்றவர்கள் மேல வைராக்கியம் மனசுல வச்சுக்கொண்டு இருதயத்துல சுமந்து கொண்டு
Wie viele von uns
sollen wir? God knows everybody. God knows everything, even in our heart right now. இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் என்ன இப்ப ஒரு வேளை நான் சொல்லும் பொழுதே நீ உன் இருதயத்திலிருந்து நான் சொல்ற வார்த்தைகளை நீ அல்ல தட்டலாம். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ நோ வாட் ஐ பிரீச். நான் பேசுறது தேவ வார்த்தைகள் தானா இல்லையா என்பதை தேவன் ஒரு நாளைக்கு நிரூபிப்பாரு. Lord will prove what I am saying and preaching right now in the congregation. God knows everything. Listen to me, please. Don't put any condition to repent. Don't put any condition to accept the word as the word of God. தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த நிபந்தனை நீ போடக்கூடாது. அது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் என்பது பணிவோடு நான் உங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
Denn wir sind zwar bekehrte Christen, aber wir tun zwar vielleicht die offensichtlichen Sachen, aber in unserem Herzen tragen wir so viel Hass, so viel Unzucht, so viele Feindschaft gegenüber anderen Menschen. Wir haben so viele, ich sag mal, alle böse, unzüchtige Gedanken. Aber wir nehmen teil an dem heiligen Abendmahl Gottes. Denn wie können wir das machen? Denn Gott hat uns berufen, heilig zu sein. Aber mit solchen Gedanken nehmen wir daran teil. Das ist ein etwas, was Gott nicht gefällt.
Edomir. இஸ்டபலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கல அவர் சொல்றாரு, பழம் பகையை மனதில் வைத்து நீ அவரை பழி வாங்கினாயே, அதை நான் அறிவேன். அதுபோல நமக்குள்ள பல வருஷமாக சில பகைகள் படுத்து இப்ப தூங்கிட்டு இருக்குது. எப்ப அவங்க எழும்ப போறாங்க, எப்ப அவங்களுக்கு விட கொடுக்க போறோம்? God knows everything. தேவன் எல்லாவற்றையும் அறிவார்.
Viele Menschen tragen immer noch in deren Herzen Rachsüchtigkeit, das heißt Rache, Feindschaft gegenüber anderen Menschen. Die zeigen es zwar nicht, vielleicht haben wir nicht Diebstahl begangen, kein Ehebruch oder lügen vielleicht nicht, aber in unserem Herzen tragen wir so viele böse Gedanken mit uns, Rachsüchtigkeit, Feindschaft und Hass. Wie können wir da Gott gefallen? Herr, mach uns rein. Denn dann werden wir auch rein. Herr, mach uns gesund, auch nur dann werden wir gesund. So, wir sind nicht besser als die anderen Menschen. Ich bin nicht besser als ein anderer Mensch hier. Aber es gibt einen Gott, der macht mich zu einem guten Menschen.
So, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
Daher selig sind die des reines Herzens sind.
They shall see the, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
Sie werden Gott sehen.
Number 2, கண்களிலே பரிசுத்தம்.
Number 2, in Heiligkeit.
சங்கீதம், சங்கீத புத்தகம் 73வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் பாருங்க, 73:7 நினைக்கிறேன். சங்கீதம் 73:7.
சீக்கிரம்.
அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து வருகிறது.
தங்கச்சி படியப்பா.
Ihre Augen blicken aus einem festen und feisten Gesicht, aus ihrem Herzen quellen böse Pläne hervor.
So. அவர்கள் கண்கள் கொழுப்பாய் பார்க்கிறது வாசிச்சிருக்கீங்களா? அது நீங்க எனக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க, பட் நீ கொஞ்சம் நின்று கொஞ்சம் கவனிங்க. கண்களின் பார்வையிலான மனுஷன் பாவம் செய்ய முடியுமா? எஸ், எஸ், எஸ். அவர்கள் கண்கள் கொழுப்பாய் பார்க்கிறது.
So ihre Augen schauten hochnäsig, sie waren arrogant.
So கொழுப்பாய் பார்க்கிறது என்ற அர்த்தம் என்னங்க? பெருமையாக பார்க்கிறது.
Sie waren zu stolz und überheblich. So haben diese Frauen geguckt.
பார்வையில எத்தனை விதம் இருக்கு தெரியுமா?
Aber wisst ihr, wie viele Arten von Anblicke es gibt?
So, மற்றவர்களை நாம பெருமையாக பார்க்கிறது.
Wir können andere stolz angucken.
So, இச்சையோடு பார்க்கிறது.
Mit Lust angucken.
So, அலட்சியமாக பார்க்கிறது.
Mit Verspottung angucken.
அல்லது மற்றவர்களை வெறுப்பாக பார்க்கிறது.
Oder mit Hassgefühl angucken.
அல்லது மற்றவர்களை கோபமாக பார்க்கிறது.
Oder mit Zorn jemanden angucken.
பார்வைகள் பலவிதம், பல ரகம் பார்.
Es gibt so viele Sichtweise, also mit Hinblick auf das Auge.
The face is the index of the mind னு சொல்வார்கள். மன அகத்தின் அழகு முகத்துல தெரியப்படுவார்.
Viele sagen, denn es gibt ein Spruch, das sagt, das was man im Gedanken so, das Gedanken, der Gedanke zeigt sich im Gesicht.
So நம்முடைய கண்கள் தேவன் பரிசுத்தமாக்குவாராக.
So möge Gott unsere Augen heilig machen.
ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு கலிங்கம் போடுவாராக.
Mögen die Kinder Gottes so eine Scheuklappe haben.
So நம்முடைய பார்வைகள் தேவன் முன்பாக சுத்தமாக இருப்பதாக.
Mögen die Augen heilig sein, rein sein.
அசுத்தமாக பார்த்து அசுத்தமாக கதை புக்குகளை குறிச்சு கொஞ்சம் தவித்து கொண்டது நல்லது என்று நான் தயவாக புத்தி
சொல்றேன். Es ist gut zu vermeiden, wenn mit Umgang mit Leuten zu vermeiden, die böses sehen oder böse Dinge sehen oder böse Sachen reden.
Number 3, நம்மட நாவிலே, நம்மட வலது, நம்மட வாயிலே பரிசுத்தம்.
Nummer 3, Heiligkeit in unserem beim Wort.
So சங்கீதம் 17:3 படிங்க சங்கீதம் 17 அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம் சக் சக்
Psalm 17 Vers 3. சங்கீதம்
17:3 படி.
நீரே நிருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம்
பண்ணினேன்.
என் வாய் மீறாத படிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன்.
So unterstreicht diese Worte, dass mein Mund sich nicht vergehe. Also ich habe mir vorgenommen, dass mein Mund sich nicht vergehe.
நான் ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன், கேளுங்க.
Ich möchte euch etwas ganz Wichtiges jetzt mitteilen.
So பரிசுத்த வாழ்வு என்றால் என்ன?
Was bedeutet ein heiliges Leben?
பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய இருதயத்தில் நாம் எடுக்கிற ஒரு தீர்மானமாகும்.
So ein heiliges Leben ist eine Entscheidung, die wir im Herzen treffen.
பரிசுத்த வாழ்வு என்பது நம்முடைய இருதயத்தில் நாம் எடுக்கிற ஒரு தீர்மானமாகும்.
So heiliges Leben ist eine Entscheidung, die wir im Herzen treffen.
So சங்கீதக்காரர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன்.
So König David sagt an dieser Stelle, ich habe mir vorgenommen oder anders gesagt, ich habe mich entschieden, dass mein Mund sich nicht vergehe.
நான் அடிக்கடி சொல்லிருக்கேன், தீர்மானங்களே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது.
Sage es ja öfters mal hin und wieder, unsere Entscheidungen entscheiden über den Verlauf unseres Lebens.
முடிவுகளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது.
So die Entscheidungen entscheiden über das Leben.
என்றோ எடுத்த ஒரு தவறான தீர்மானங்களினால இன்றைக்கு நாம் வேதனைப்பட்டதை நம்மில் பலர் அறிவோமே.
Wir kennen doch eine Entscheidung, die wir falsch getroffen haben. Haben, dadurch leiden wir heute noch.
So,
daher ein heiliges Leben ist eine Entscheidung.
நீங்க பார்க்க வீட்டை பார்க்க தானியேல் முதலாம் அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, அந்த ஆகாரங்களினாலே என்னை தீட்டுப்படுத்தாதபடி என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினேன் சொல்லி.
In Daniel Kapitel 1 Vers 8 könnt ihr lesen, Daniel hat sich entschieden, dass er diese unreines Essen nicht anfasst und sich selber reinhält. Er hat diese Entscheidung getroffen.
So தாவீதும் தானியேலும் தீர்மானம் எடுத்து தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
Daniel und David, wir können beobachten, dass sie eine Entscheidung getroffen haben und für die Heiligkeit sich entschieden haben.
So, எந்த காரியங்களை நாம பலவீனமாக தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகளை குறித்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்த தேவன் அதை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த வல்லவராக
இருக்கிறார். Wo wir schwach sind und so viel Sünde begehen, müssen wir eine Entscheidung treffen und vor Gott sagen, dass ich mich da endlich heilig mache.
So நம்முடைய நாவு ஒரு அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்றது, அநீதி நிறைந்த உலகமே. நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குது, இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம்
என்று சொல்றது.
நம்முடைய நாவு ஒரு நெருப்பு என்று 3வது அதிகாரம் யாக்கோபில் நாம்
வாசிக்கிறோம்.
நம்முடைய நாவினாலே நம்முடைய முழு சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறோம் என்று அங்கு வேதம் சொல்கிறது.
நன்றாய் ஆண்டவரை
ஆராதிப்பார்கள், நன்றாய் சோதனை பண்ணுவார்கள், வெளியில போய் கதைக்கிற கதையை பார்த்தா இவர்களா அப்படி ஆண்டவர் ஆராதித்தார்கள் என்று நாம் சொல்ல தோணும்.
Sie preisen ganz gut den Herrn, sie beten ganz gut, aber nachdem Gottesdienst, wenn man diese Menschen anguckt, was sie so im alltäglichen Leben so reden und tun, dann ist das ein großes Fragezeichen, ob die wirklich Kinder Gottes sind.
எத்தனை வருஷம் நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு நேரம் நாம ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு ஊழியங்களை செய்திருந்தாலும், எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும், நம்முடைய வாயை நம்முடைய நாவை நமக்கு கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில நாம தவறி பொருள்களாக மாறிடுவோம்.
Egal wie viel Jahre wir bekehrte Christen, egal wie gut wir beten können, wie gut wir preisen, wenn wir nicht in der Lage sind, unseren Mund zu kontrollieren, dann haben wir einen Fehlschlag, dann haben wir verloren, dann sind wir durchgefallen.
If you talk too much, you are a talkative என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதிகம் பேசினால் நீ ஒரு வாயாடி என்று ஆங்கிலத்தில் ஒரு வழக்கு சொல் இருக்கிறது என அறிவேன்.
English gibt es diesen Spruch halt, wenn du zu viel redest, dann bist du ein Labermaul, kann man sagen.
வாழ்க்கையில வாயாடி என்கின்ற ஒரு பேரை நாம் எடுத்துடக் கூடாது.
So wir dürfen nicht jemand sein, der diesen Titel erlangt, Großkotz und Labermaul.
வாயால சண்டை பிடிச்சிட்டே இருக்க கூடாது.
So wir dürfen nicht immer wieder mit dem Mund kämpfen, mit verbal kämpfen.
Aircraft போல நாம மாறிட கூடாது. கேட விமானம் தாங்கி கப்பல்கள் போல நாம வாயால சண்டை பிடிச்சிட்டே இருக்க கூடாது.
So wir dürfen nicht wie diese ganzen Kriegsschiffe dürfen wir nicht halt mit dem Mund verbal hier Kriege führen.
அவங்க ஏகரியட்ல இருந்து ஏவுகணைகளை அனுப்புறது போல நாமளும் நமக்குள்ள இருந்து வார்த்தைகளை அனுப்பிட்டு ஆட்களுக்கு விரோதமாக அனுப்பிட்டே இருக்க கூடாது.
So diese Kriegsflugzeuge, die schicken ja immer wieder Raketen in die Gegenrichtung, aber so dürfen wir nicht mit unserem Mund sein. Wir dürfen nicht immer wieder falsche Worte, verletzende Worte schicken an andere Menschen. Wir müssen lernen, geistliche Worte miteinander zu sprechen. Wir müssen lernen, heilige Worte miteinander zu sprechen. Wir müssen lernen, Gott wohlgefällig zu sprechen. Denn so kleine Späßchen dürfen nicht irgendwann Verspottung werden. Die Kinder Gottes, wir müssen miteinander lachen, Späße machen, alles in Ordnung. Ich kann das selber zwar nicht machen, aber ich möchte auch unter solchen Menschen sein. Aber wir dürfen nicht sündigen. Wir dürfen mit unserem Mund nicht Gott traurig machen. So Nummer 3. Heiligkeit im Ohr, das was wir hören. Du magst dich vielleicht fragen, was soll das, Pastor? Heiligkeit im Ohr.
Psalm
15, Vers 3.
அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலால் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான்.
Er wird den Verachteten, den Gott vorgeworfen hat, doch er wird allen Ehren, die Ehrfurcht von Herrn haben. Er hält sich treu an jeden Eid, den er geschworen hat, selbst wenn er dadurch eine Nachteil befürchten muss.
நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா இருந்தா அந்த மூன்றாம் வசனம் நாவினால் புறங்கூறாமல் மாத்திரம் இல்ல தன் அயனான் மேல் சொல்லப்படுகிற நிந்தியான பேச்சை எடுக்காமல் கேட்காமல் இருக்கிறவன் கர்த்தருடைய பரிசுத்த பர்வத்தில் நிலைத்து நிற்பான்.
Wenn ihr auf diesen Vers achtet, wer mit seiner Zunge nicht verleumdet, nicht nur das, sondern wer seinen Nächsten nichts Arges tut und seinen Nachbarn nicht schmäht, der darf in das Zelt Gottes
einkehren. கேட்க காதுளவு கேட்க கிடவே நாம வாயால பேசுகிற பொல்லாத வார்த்தைகள் தான் பாவம் மாத்திரம் இல்ல பொல்லாத வார்த்தைகளை கூடாத வார்த்தைகளை குறைகளையும் குற்றங்களையும் அருவறுப்புகளையும் கேட்கிறது It is sin against God.
Denn es ist nicht nur eine Sünde, falsche Worte zu sprechen, böse Worte zu sprechen, nicht nur das, sondern auch böse Worte aufzunehmen. Ja. Selbst das ist eine Sünde.
நாம் குறை சொல்றது இல்ல ஆனா மற்றவர்களை குறித்து குறை சொன்னா நமக்கு அவள் போட்டது போல நல்லா கேட்டிருப்பேன் நான் ஒன்னும் பாவம் செய்யல அவர்கள் சொல்றதை கேட்டுட்டு இருக்கிறேன் அட்டா அட்டா அட்ட.
So wir lästern zwar nicht über andere Menschen, aber manchmal sind wir so gehörig, wenn andere Menschen über andere lästern, dann hören wir genau zu.
நீ கேட்கிறபடியாத்தானே மற்றவங்க குறிச்சு உன்னிடத்துல வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க.
Aber gerade weil du zuhörst, erzählen doch andere Menschen irgendwelche Lästerungen.
நீ என்ன குப்ப தொட்டியா கண்டதே உனக்குள்ள கொண்டு வீசுறதுக்கு.
Bist du wie ein Mülltonne, dass jeder Beliebiger so, kommen kann und irgendwas sprechen kann und du zuhörst? So, wir haben doch einen Verstand, was darf ich hören, was darf ich nicht hören? Wann wollen wir uns ändern? Aber wir sind Kinder Gottes, Heilige, aber all Unzüchtige hören wir zu. Die Bibel sagt an der Stelle, wer Geheimnisse ausplaudert, also lästert in der Hinsicht auch, der bringt Freunde auseinander.
Do you know? The Bible says, உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள் என்று வேதம்
சொல்லுது.
வாசிக்கிறது உன் ஆடுகள் நிலைமை நன்றாய் அறிந்து
கொள்.
நான் ஒரு மேய்ப்பேன், சபையில் இருக்கிற ஆடுகளை குறிச்சு ஒரு அறிவு எனக்கு இருக்கணும். உங்க ஒவ்வொரு குறிச்சு எனக்கு ஒரு விகர் இருக்குது. நான் ஆண்டவருக்கு ஒரு போவா போயிட்டு உங்களை குறிச்சு ஆண்டவனத்தில் செய்கிற ஜெபங்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் குறித்து தேவனது அறிவாரு, தேவன அறிவார். நீங்க சொன்ன பாஸ்டர் அது உங்களை பிரியங்களுக்கு கவலை இல்லை, அது உங்களை பொறுத்தது. ஆனா ஆண்டவனத்தில் நான் மன்றாடுவேன், ஆடுகளை குறித்து ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது, எனக்கும் பட்ட போதும் இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்றது கேளுங்க. தயவு செய்து கெட்டதை சொல்றவன் பிராண சிநேகிதனை பறிச்சு விடுறான் இருக்குது. சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க மற்றவர்களுக்கு அப்டேட் பண்ற காரியம் உண்மைதான், உண்மைதான். ஆனா அதை அவர்கள் கேட்கறதால அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற உறவுல ஐக்கியத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு விரிவு, ஒரு விரிசல் ஏற்படுது. இது நல்லதா? இதை நான் தவித்துக் கொள்றதால தேவன் முன்பாக நன்மை செய்யறவனாக இருப்பேனே. கொஞ்சம் யோசிச்சுப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார், கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ கேட்ட காரியம் உண்மையாக இருக்கலாம், அது அப்படியே கிளிப்புல போய் அது சம்பந்தப்பட்டு அவனை சொல்லிவிட்டார். அவருக்கும் மற்றவருக்கும் இடையில பெரிய ஒரு விரிசல். இப்ப இதனால யாருக்கு வெட்டி? பிசாசு சிரிப்பா. நாம ஏதோ ஒரு விதத்துல பிசாசு நம்மளை யூஸ் பண்றது நம்ம கிட்ட கொடுக்கறதா மாறி. See what I am saying.
So wer Geheimnisse ausplaudert, der macht Freunde uneins. Das heißt, er bringt Zwiespalt. Es mag vielleicht sein, dass du was, was du gehört hast, der Wahrheit entspricht. Du erzählst es weiter, aber was passiert dadurch? Die Person, die das hört und über die du geredet hast, zwischen den beiden kann ein Zwiespalt entstehen. Da könnte Streit entstehen, da könnte Zank entstehen. Deswegen, wir sollten aufpassen, was wir reden und was wir an welche Worte wir in uns aufnehmen.
மனவேதனையில சில வேதனைகள்ல சில நேரங்களில் மனவேதனையில சில காரியங்களை சில சகோதர சகோதரர் பகிர்ந்து கொண்டு விட்டார். அதை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லிவிடுங்க. அதற்காக நாம அவங்கள பாரத்தை நம்மட பாரம் போல மனதில ஏற்று அந்த குறிப்பிட்ட காரியங்களுக்காக குறிப்பிட்ட நபர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜபிக்கிறது எவ்வளவு தேவனத்துக்கு நன்மை கொண்டிருக்கும், ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கும். அதை விட்டு நாலு பேருக்கு அவுட் பண்றது,
So, es gibt manche Brüder und Schwestern, die haben vielleicht eine Bürde in ihrem Herzen, die sie vielleicht etwas ablegen wollen und bei anderen Brüdern das Ganze erzählen. Und, aber was machen wir? Das, was in uns im Vertrauen erzählt worden ist, nehmen wir es auf und erzählen vier Leuten mehr und erzählen es einfach weiter und lästern weiter. Dann ist das so eine traurige Angelegenheit.
Number 5.
Als nächstes Heiligkeit in unseren Taten.
Psalm 24, 3.
யார் கர்த்தருடைய பர்வதத்தில்
ஏறுவான்,
யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து.
Wer darf zu den Bergen des Herrn hinaufgehen und wer darf an seiner heiligen Stätte vor ihm stehen? Jeder, dessen Herz und Hände frei von Schulden sind, der keine Götzen anbetet und keinen Meineid.
So, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்.
So, wer darf auf des Herrn Berg gehen und wer darf stehen an seiner heiligen Stätte?
So, யார் பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பா.
So wer darf beständig bleiben in seiner heiligen Stätte?
கைகளிலே சுத்தமுள்ளவன்.
Diejenigen, die unschuldige Hände haben.
Listen, 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 listen.
Hört mir zu.
தேவ பிள்ளைகள கைகள் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக சுத்தமாக இருக்க நாம கற்றுக்கொள்வோம், காத்துக்கொள்வோம்.
So wir müssen lernen, unsere Hände zu bewahren, dass unsere Hände vor Gott und vor unseren Geschwistern und Brüdern unschuldig bleibt und rein bleibt.
நம்முடைய கைகள் கறைபடாதபடி காத்துக்கொள்ள பிரயாசப்படும்.
Unsere Hände dürfen nicht befleckt werden.
இதை குறித்து அதிகம் பேசலாம். நாம அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 8 அதிகாரத்தில் நான் பார்த்த அந்த சீபன் என்ற மனுஷன், அவன் பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலத்தில் கொடுத்து அந்த வரத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. அதை நம்ம பாசிச்ச வசனத்துல.
So diesen Magier, den wir in Apostel gelesen hatten, dieser Simon, er brachte sein Geld und legte das vor die Füße der Apostel und sagte, ich will jetzt auch diesen Heiligen Geist haben.
அப்போஸ்தலர் காலத்துல பணம் அவருடைய பாதத்துல இருந்திருக்குது. ஏண்டா வெளிப்புதல் வந்தபோது தங்களுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று கொண்டது அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். கால்களுக்கு கீழே பணத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள்.
Zu der Zeit von den Aposteln, da waren all das materielle Geld und Hab und Gut, das war alles unter den Füßen der Apostel. Das heißt, die haben alle ihr Hab und Gut verkauft und haben das vor den Füßen gelegt.
கர்த்தருடைய வரத்தை பணத்தினால சம்பாதிக்க நினைச்சபடியா உன் பணம் உன்னோட நாசமாய் போகிறது.
Und Petrus sagte, weil du böse Gedanken hattest, weil du die Kraft Gottes mit Geld erkaufen wolltest, wirst du und dein Geld zugrunde gehen. Wenn ich oder eine meiner Bediensteten hier diese Worte zu euch sprechen würden, dann würdet ihr einen großen Aufstand, Widerstand hier machen. Aber Petrus sagt an dieser Stelle ganz klar, direkt, ohne Umwege, du und dein Geld, ihr werdet zugrunde gehen.
அப்போஸ்தலருடைய கைகள் கருப்பு படங்கள் அவருடைய கைகள் தொட்டதே இல்லை ஏன்னா அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள்.
Denn die Hände der Apostel, die haben nicht diese befleckt, das befleckte Geld jemals angefasst.
கைகளிலே பரிசுத்த பரிய கடவுது.
Mögen unsere Hände unschuldig sein und rein sein.
யோபு போல இன்னொரு ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது நல்லது.
So wie Hiobs dürfen wir keine andere Frau mit Lust anschauen.
So நம்முடைய கைகள் கறைபடாதபடி கர்த்தரும் காத்துக்கொள்ளும்படி அவசியமா.
Es ist notwendig, dass unsere Hände rein bleiben.
தவாளுகிற உலக பொல்லாத உலக.
Die Welt ist eine böse Welt.
அடுத்தது பரிசுத்த வாழ்வில் நாம் சீக்கிரமாக கடந்து போ. அடுத்தது ஊழியங்களிலே பரிசுத்தம்.
So Heiligkeit in unserem Dienst.
So, Kolossier 3 அதிகாரம் 24 வசனம். சீக்கிரப்படி கொலோசியர் 3:24.
கொலோசா கபிட்டல் 3 24.
கொலோசியர் 3:24.
எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல்
எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல்
கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
Alles was ihr tut, das tut von Herzen als dem Herrn und nicht den Menschen.
சரி, நல்லா கவனிங்க. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க.
So alles was ihr tut, das tut von Herzen als dem Herrn und nicht den Menschen.
So தேவன் பரிசுத்தமானவர்.
So Gott ist heilig.
So அவருடைய ஊழியங்கள் மகா பரிசுத்தமானவை.
Auch seine Dienste sind heilig.
ஆகவே அதை நாம் மனப்பூர்வமாக செய்ய வேண்டும்.
Daher müssen wir es von ganzem Herzen machen.
So முறுமுறுப்புகளோடு நாம் செய்யக்கூடாது.
Ohne irgendwelchen Zank oder Widerspenstigkeit.
அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை மனமில்லாமல் செய்யக்கூடாது.
Wir dürfen nicht irgendwie aus irgendeiner Unlust diese Dienste
செய்யக்கூடாது.
Wir dürfen nicht einfach so diese Dienste machen.
அல்லது மனுஷபாக்கம்
Oder wir dürfen nicht Dienste machen, weil der andere Mensch mich anschauen sollte. Und wir dürfen nicht aufhören in unserem Dienst, weil andere Menschen uns nicht gelobt haben. Aber wir müssen lernen, den Dienst von Gott aus ganzem Herzen zu tun.
Finally, last,
als letztes Nummer 7. Beim Lobpreis.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக
நடுங்குங்கள்.
அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
Wie sollten wir den Herrn anbeten, ihn lobpreisen und zwar in heiligem Schmuck?
ஆராதனைக்கு அழகு, ஆராதனைக்கு அலங்காரம் பரிசுத்தமாக.
So diese Schmückung, also für die Anbetung brauchen wir, oder die Anbetung muss in heiligem Schmuck erfolgen.
பாடல்கள் தெரிந்திருக்கலாம், பாடல்கள் நயம் இருக்கலாம், நல்ல குரல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அசைவு இருக்கலாம், அட்டம் இருக்கலாம், அது எல்லாம் இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாம நான் செய்கிற ஆராதனைகளோ தொழுகைகளோ பாடல்களோ துதியோ ஒன்றும் அங்க போகாது. ஒன்றும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஒருவேளை நாலு பேர் பாஸ்டர் அல்லது தம்பி தங்கச்சி நல்லா பாடினாய், நல்லா வசி பண்ணாய் அப்படி சொல்லலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாம நாம் செய்கிற ஆராதனைகள் தொழுகைகள் தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். ஆகவே ஒவ்வொரு ஞாயிறு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வர்றதுக்கு முதல் செக் அவசியம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தோடு ஆவியோடு உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவ பிரசன்னதை யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட், யூ கேன் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் பொறுப்பு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று 34 சங்கீதம் வாசிக்கிறோமே. எப்படி ருசிக்க போறோம்?
கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசிக்கிறோம்? ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை நான் ரசிக்கிறேன், ருசிக்கிறேன். அட, என் ஆவியை கொழுந்து விட்டு எரியுது, உள்ள பட்டி எரியுது. பரிசுத்த அக்னே பரலோக தேவனை ஆராதிக்கும் போது இருக்க முடியல. ஆண்டவரே நல்லவர, பரிசுத்த அலங்காரத்திற்கு அவரே.
So vielleicht haben wir Musik in unserer Anbetung oder wir haben Lieder, wir singen, tun alles, vielleicht tanzen wir, aber wenn in unserer Anbetung die Heiligkeit nicht vorhanden ist, dann wird unsere Anbetung niemals Gott erreichen. Er wird es niemals akzeptieren. Daher, bevor wir sonntags hier uns versammeln und zur Gemeinde kommen und Gott anbeten wollen, davor sollten wir uns immer wieder heiligen. Vor der Anbetung sollten wir uns selber heiligen, uns bekehren von der Sünde und in heiligem Schmuck Gott lobpreisen.
விக்கிரக ஆராதனைக்காரர் விக்கிரகங்களுக்கு முன்பாக கையெடுத்து கும்பிடுறா, விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொள்றா. ஆனா நாமோ ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக விக்கிரகங்கள் போல நிற்கிறோம். அது ஆடாது, அது அசையாது, கேட்டாதுக்குள்ள ஜீவன் இல்லை.
So, der Götzenanbeter, was macht er? Er nimmt seine Hände zusammen, er betet Gott, er fällt auf den Boden, er rollt für seine Götze. Aber was machen wir Christen? Wir stehen vor Gott und wir stehen wie eine Götze, ohne jegliche Bewegung und behaupten, wir preisen Gott.
Finally, I am going to close it as soon as possible. Finally, I'm going to close it. I'm going to talk about the Parishuddhathai. ஒன்று நீங்கள் சரியாக தெரிஞ்சு கொள்ள வேணும், சரியாக புரிந்து கொள்ள வேணும். அது என்னவென்றால் நம்மாலே நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். லேவியர் ஆகமத்தில் பல இடங்களிலே ஆண்டவர் சொன்னார். லேவியர் ஆகமம் 20:8, 21:23, 22:9, 22:6, 22:32 லேவியர் ஆகமத்தில் வாசித்து பார்த்த ஆண்டவர் சொன்னார், I will make you holy because I am holy. நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். தங்கச்சி, தம்பி, வாலிய பிள்ளைகள் நன்றா விளக்கிக் கொள்ளுங்க. உங்களால நீங்க பரிசுத்தமாக வாழ முடியாது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும். ஆகவே அவரை தேடு, அவரை நாடு, அவரை நம்பு, அவரிடத்தில் மன்றாடு, அவருடைய வசனத்தை கவனி, கர்த்தரை நம்பு. ஆண்டவர் உனக்கு பரிசுத்த வாழ்வை பரிசளிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்
நாமத்தை Heiligung gesprochen, Punkte aufgezählt, aber als letztes möchte ich euch nochmal mitgeben: Wir können uns selber nicht heiligen, denn Gott sagt, ich bin euer heiliger Gott, ich werde euch heiligen. Nur Gott allein kann uns heiligen, er kann unser Leben heiligen. Wir selber können das nicht machen. Daher sei immer darauf bedacht, das Wort Gottes zu lesen. Bete ständig dafür, dass du geheiligt wirst in Gott. Ich habe euch ja schon mal gepredigt, wie man vor der Sünde fernbleibt. Es waren 10 Punkte, die ich damals
aufgezählt habe. Muriyum. வாலிய பிள்ளைகளுக்கு பிரத்யேகமாக நான் சொல்லுவேன், வாலிய பிள்ளைகள் நீங்கள் தேவனுக்காக பரிசுத்தமாக பக்தியாக வாழ முடியும். இதை நீங்க நம்பணும், இதை நீங்க விசுவாசிக்கணும், நீங்க பிரயாசப்படணும். ஏன்னா பிசாசு காதுகளை ஓதுவாரு, பாரு உன்னால பரிசுத்தமாக வாழ முடியாது, இது உண்ட பலவீன, நீ இப்படித்தான் இருப்பாய், இப்படி எல்லாம் பிசாசு சொல்லுவார். அதை நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவுடைய வசனத்தை பிடிங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார், உலகத்தில் இருக்கணும் பார்க்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியர் என்பது விளங்கு. கர்த்தர் இயேசு உனக்கு கிருபை தருவார்.
Eins möchte ich euch noch mitgeben, und zwar, ihr müsst erstmal daran glauben, dass ihr heilig leben könnt. Vor allem ihr Jugendlichen. Der Teufel kommt vielleicht mal hin und wieder und sagt, nein, du kannst nicht heilig leben, du bist zu schwach, du musst mit der Sünde leben. Nein, erst musst du glauben, dass Gott dich davon befreien kann und du kannst heilig leben.
என்ன தெரியுமோ, அவங்க உள்ளத்துல போட்டு வச்சிருக்காங்க, உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்ல, நீ இதிலிருந்தெல்லாம் ஜெயிக்க முடியாது, இது உண்ட பலவீனம், அதை கடவுள் அறிவாரு. ஆகவே நீ இப்படியே இரு. தம்பி, தங்கச்சி, அம்மா மாறு, அண்ணா மாறு, அந்தரங்கத்துல இருக்கிற அசுத்தங்கள் அனைத்தையும் தேவன் அறிவார். வேதத்திற்கு நேரம் விடப்பட முடிகிறேன். நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்று வசனம் சொல்லுது. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். ஆகவே வாலிய பிள்ளைகளும் சரி, வயது வந்தவர்களும் சரி, நம்முடைய அந்தரங்கத்திலே தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம் என்றது உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில தயவு செய்து கர்த்தருக்காக பரிசுத்தமாக இருக்க
Manche hat der Teufel schon eingeklemmt und sagt, du musst jetzt mit dieser Sünde leben. Nein, das ist nicht so, denn Gott kann uns befreien und du musst erst daran glauben, dass Gott dich befreien kann und du ein heiliges Leben leben kannst. Denn vergiss nicht eine Sache, und zwar das, was du im Verborgenen tust. All die Dinge, die du im Verborgenen tust und behauptest, niemand sieht mich ja, ich kann es ja machen, ich bin ja alleine, niemand sieht es, aber darüber wird eines Tages Gott Gericht halten. Das heißt, vergesse nicht, Gott sieht alles, alles, was du im Verborgenen tust und öffentlich tust. Daher treffe eine Entscheidung in deinem Herzen, dass du dieser Sünde fernbleibst und treffe diese Entscheidung, heilig zu leben und bete dafür und lese das Wort Gottes. Vor allem die Kinder, die getauft sind. Euer Leib ist der Tempel Gottes. Ihr dürft es nicht schmähen. Aber wenn ihr euren Tempel, euren Leib schändet, dann wird Gott euch schänden.
ரட்சிக்கப்படாத மற்ற பிள்ளைகள் நடக்கிற நடக்கைகளையும் பேசுற வார்த்தைகளையும் கேட்டு நீங்க அதை கலந்துடக்கூடாது. நீங்க அதற்கு பிரிந்து வாழ கற்றுக்கொள்ளப்படும். You have to prove that you are a child of God. Where are you? நீ எங்கிருந்தாலும் ஆண்டவுடைய பிள்ளை என்பதை நீ நிரூபிக்க வேண்டியது உடைய பொறுப்பு. உன் இடக்கையினால், உன் வாழ்க்கையினால், உன் வார்த்தையினால் கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுவாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவார்.
So auch wenn du in der Schule andere Kinder siehst, versuche nicht deren böses Verhalten anzueignen. Versuche nicht so zu sein wie die, denn du musst beweisen, dass du ein Kind Gottes bist. Gott hat dich getrennt von der Welt. Du musst zeigen, dass du ein Kind Gottes bist und durch dein Verhalten, durch dein heiliges Leben sollst du Gott herrlich machen.
உங்க பிள்ளைகள ஸ்கூலுக்கு போகணும்னு வருவீங்களே, இல்ல எல்லா அசுத்தத்தையும் அங்கதான் கண்டுகொள்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத, எனக்கு தெரியாத அவங்க அங்கதான் கண்டுகொள்றாங்க. ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டேன் கேட்டு பாரு. ஆனா அப்படி நடந்தா இனி நீ ஸ்கூலுக்கு போகணும்னு மறுப்பீங்களே. ஆனா ஆண்டவுடைய ஆலயத்துல ஏதாவது ஒரு தப்பத்தை நடந்துட்டா இனி சேச்சுக்கு போக மாட்டேன். மறைமுகமாக என்ன, இன்டெரக்டாக என்ன, சேச்சிலும் பார்க்க எங்களுக்கு ஸ்கூல் தான் முக்கியம். இன்னொரு படி வேலை போனா கடவுளும் பார்க்க படிப்பு தான் முக்கியம் என்பதை நாம இன்டெரக்டாக டிக்ளேர் பண்றோம். இப்ப ஒரு கூட கேட்கல, பாஸ்டர் அப்படி நடந்திருக்கா? நோ, அதுக்காக ஆண்டவர் சோதனை பண்றது. இனி அப்படி ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படி முன்கூட்டியே பேசுகிறேனோ? காட் நோஸ் எவ்ரிதிங். காட் நோஸ் எவ்ரிதிங். ஆண்டவர் தன்னை சபை குறித்து ஜாக்கிரதையாக
இருக்கிறார். Manchmal, wenn Kinder irgendetwas Falsches gemacht haben in der Kirche, dann sagen wir Eltern, nee, wir gehen jetzt nicht mehr in die Kirche. Aber ich sage euch, in der Schule, in der Welt, da lernen die Kinder Gutes und Böses. Und all das Böse kommt aus der Welt. Aber wir sagen nie, hey, du darfst nicht mehr in die Schule gehen, wenn du etwas Falsches falsch getan hast. Aber, oder anders ausgedrückt, was sagen wir in diesem Moment? Wir entscheiden und sagen, die Kinder sollen eher in die Schule gehen oder geben Priorität der Schule in der Welt als der Gemeinde Gottes.
அப்ப பிள்ளைகளுக்கு ஏராளமான அசுத்த வார்த்தைகள் தெரியும். பேசாட்டாலும் அவங்களுக்கு அசுத்த வார்த்தைகள் அநேகம் தெரியும்.
Unsere Kinder kennen viele böse Worte.
அவங்க சர்ச்சில் அதில் கற்றுக்கொள்றாங்க.
But lernen die das hier in der Gemeinde?
இந்த ஸ்கூல்ல அதை கற்றுக்கொள்றாங்க.
Die lernen das in der Schule.
நாம சொல்ல போட்டே எரி சொல்லி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்ல போறோம்.
Aber würdet ihr dann sagen, du darfst nie wieder in die Schule gehen?
இது தேவனுடைய ஆலயம்.
Das ist der Tempel Gottes.
கர்த்தருடைய சரீரம்.
The life Gottes.
இருந்து கர்த்தருக்குள்ள வளரும்படி வாழவுடைய
பொறுப்பாக
சபையை சந்திக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.
Denn Gott, Jesus will wieder zurückkommen, eine unbefleckte Gemeinde vorzufinden. Die Gemeinde muss unbefleckt sein.
Die
Kinder Gottes müssen unbefleckt leben. Lasse diese Sünde, die du im Verborgenen tust. All die Dinge, die von der Heiligkeit dich fernhalten. Du musst die Sünde vor der Sünde fernbleiben. Die Gemeinde muss nur heiliger werden. So in Offenbarung 22, der letzte Vers, da sagt Jesus, so der Heilige soll sich noch mehr heiligen, der Unreine soll noch unreiner werden, denn wenn ich komme mit dem Lohn, den jeder verdient.
Shall we all stand up, please?
Lass uns aufstehen.